அனைவருக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களுக்கெல்லாம் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன, எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நாம் அனுப்பப்பட்டதெல்லாம் எதற்காக என்றால், லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல குணங்களை, கண்ணியமான அஹ்லாக்குகளை, சங்கையான குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அதாவது இந்த பூமிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை அனுப்பிய நோக்கமே என்னவென்றால், நல்ல குணங்களை பூர்ணமாக்க வேண்டும், பூர்த்தியாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அப்படி என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருவதற்கு முன்பு வரை பூமியில நல்ல குணம் என்பது கிடையாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் நற்குணங்கள் என்பது கிடையாதா? நல்ல அஹ்லாக் என்பது கிடையாதா? அப்படி என்றால் எத்தனை நபிமார்கள், எத்தனை நல்லடியார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தார்களே, சென்றார்களே, வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு நல்ல குணம் இல்லையா என்று பார்க்கும்பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கின்றார்கள் ஹதீஸிலே, நான் அனுப்பப்பட்டது எதற்காக வேண்டி என்றால், நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காக, பூரணப்படுத்துவதற்காக. நான் வருவதற்கு முன்னால் உலகத்தில் நற்குணங்கள் இருந்தன, சில நல்ல அஹ்லாக்குகள் இருந்தன, ஆனால் அவையெல்லாம் பூரணப்படுத்தப்படாமல் இருந்தது. நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காக, பூர்த்தி செய்வதற்காக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்து ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தினார்களோ, ஒரு அற்புதமான தீன் இஸ்லாத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ, அப்பொழுதே இந்த உலகத்தில் நற்குணங்கள் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல அஹ்லாக்குகள் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டன, பூரணப்படுத்தப்பட்டு விட்டன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் நேரத்தில் அரஃபா வெளியில் வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்திருக்கின்றான், அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன், பூர்த்தியாக்கி விட்டேன். மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்வது மார்க்கத்தில் உள்ள எல்லா அம்சங்களும், எல்லா நற்குணங்களும், எல்லா சிறந்த அஹ்லாக்குகளும் இந்த நாளில் பூரணப்படுத்தப்பட்டு விட்டன, பூர்த்தியாக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய அருள் மறை மூலமாக விளக்கம் அளிக்கின்றார். அன்பு சகோதரர்களே, அந்த அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒழுக்கம் தான் உலகத்திலே சிறந்த ஒழுக்கம், அந்த நற்குணங்கள் தான் உலகத்திலே சிறந்த நற்குணங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய ஒழுக்கத்தை விட, அவர்கள் வலியுறுத்திய நற்குணத்தை விட ஒரு சிறந்த நற்குணம், சிறந்த ஒழுக்கம் உலகத்தில் எங்கும் கிடையாது, நெருங்க பார்க்க முடியாது. இதை முஸ்லீம்கள் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக சொல்லவில்லை, பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், பெரிய பெரிய விற்பனர்கள், பெரிய பெரிய மேதைகள், அறிவு ஜீவிகள், முஸ்லீம் அல்லாதவர்கள், அவர்கள் தங்களுடைய ஆய்வின் முடிவாக, தங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவாக, தங்கள் ஆராய்ச்சியின் தீர்வாக சொல்லும்போது சொல்கின்றார்கள், இஸ்லாம் இந்த அளவுக்கு நல்ல மார்க்கமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், முகமது நபி இந்த சமுதாயத்தை கற்றுக் கொடுத்து போன அகல அகலாக்குகளும் நற்குணங்களும் நல்லொழுக்கங்களும் தான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கத்திற்கும் நற்குணத்திற்கும் நம்மை நாமே சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்று கட்டளையப்பட்டவர்கள் நாம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ் ரசூலாலும் வலியுறுத்தப்பட்டவர்கள் நாம். அப்படிப்பட்ட நற்குணங்கள், இஸ்லாமிய நற்குணங்களை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் கட்டளையிலும் ஏவப்பட்டவர்கள் நாம். நற்குணங்களுக்கும் நல்லொழுக்கங்களுக்கும் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை, பெருமைப்படுவதற்கு எந்த விதமான ஒரு அருகதையும் இல்லை நம்மிடத்திலே. ஏனென்றால் நம்மிடத்திலே எத்தகைய நற்குணங்களும் நல்லொழுக்கங்களும் இருக்க வேண்டுமோ அது பூரணமாக இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆக அன்பு சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் வழிகாட்டப்பட்ட நற்குணங்கள், நல்ல ஒழுக்கங்கள், நேர்வழிகள் முஸ்லீம்கள் பின்பற்றாத பொழுது மற்றவர்கள் பின்பற்றாவிட்டால் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. மற்றவர்கள் நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றாவிட்டால் அல்லாஹ் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. சரி, உன் நரகத்துல வா, உன கவனிச்சுக்கிட்டு அல்லாஹ் இருத்தறான், ஆனா முஸ்லீம்கள் அல்லாஹால் வலியுறுத்தப்பட்ட நற்குணங்களை மீறும் பொழுது, நல்ல ஒழுக்கங்களை மீறும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையாக உலகத்திலே கொடுத்து விடுகின்றார். மறுமையிலும் அவர்களுக்கு படிப்பினை தரப்பட்டு தண்டனை தருவதாக உலகத்தினுடைய குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கின்றார். எப்படி உலகத்திலே மூமின்கள் செய்யக்கூடிய காரியங்களை வைத்துத்தான் அல்லாஹ் உலக முடிவுகளை தீர்மானிக்கின்றார். மூமின்கள் எத்தகைய காரியங்கள் செய்கிறார் என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் உலகத்தில் ஏற்படக்கூடிய முடிவுகளை தீர்மானிக்கின்றான். மூமின்கள் நல்ல ஒழுக்கங்கள், நல்ல அகலாக்குகள், நற்குணங்கள், நல்ல இபாதத்துகள் இவைகளை பின்பற்றி நடக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் ஏற்படக்கூடிய முடிவுகளை, நல்ல முடிவுகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். மனிதர்களுக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் மழையை கொடுப்பான், தேவையான அளவுக்கு அல்லாஹ் விளைச்சலை கொடுப்பான், மக்களுக்கு மத்தியில் செல்வத்தை கொடுப்பான், வரக்கத்தை கொடுப்பான், மகிழ்ச்சியை கொடுப்பான், நிம்மதியை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான். ஆனால் எப்பொழுது மூமின் இடத்துல இந்த அகலாக் என்பது இல்லாமல் போய்விடுமோ, முஸ்லீம்களுக்கு இந்த ஒழுக்கம் என்பது இல்லாமல் போய்விடுமோ, அல்லாஹ் ரசூல் காட்டி அழகான வழிகாட்டுதல்கள் எப்பொழுது மூமின் இடத்துல எடுபட்டு போய்விடுமோ, சகோதரர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால் ஏற்படக்கூடிய கோபத்தை உலகத்திலே காட்டுகின்றான். தன்னுடைய கோபத்தை உலகத்திலே காட்டுகின்றான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே மேகம் திரண்டு வந்து விட்டால், மேகம் திரண்டு வந்து விட்டால், கருமையம் வந்து விட்டால் மழை பொழியும் என்று எல்லோரும் ஆசைப்படுவோம். ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மழை மேகம் வந்து விட்டால், கருமையம் திரண்டு விட்டால் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைகாலம் நடுங்க ஆரம்பித்துவிடும், பயப்பட ஆரம்பித்துவிடுவார்கள், தங்களுடைய முகத்திலிருந்து வேர்வைகள் துளி துளியாக வழிய ஆரம்பித்துவிடும் என்று அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள், இதை பற்றி நானே பெருமானிடத்தில் கேட்டேன், யார சொல்லா மழை மேகம் வருகின்றது, கருமேகம் வருகின்றது, மழை வரப்போது எல்லாம் சந்தோஷப்படுகின்றோம், ஆனால் நீங்கள் மட்டும் கைகாலெல்லாம் படம் எடுத்து பயம் எடுத்து ஒரு விதமான நடுக்கத்தோடு உள்ளத்தில் அந்த உங்களுடைய முகத்தில் அந்த பயம் தெரிகின்றது, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, இந்த கருமேகத்தின் மூலமாக, இந்த கருமேகத்தின் மூலமாக அல்லாஹ் மழையை தான் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் கேரண்டி இருக்கின்றது, ஏன் தன்னுடைய அதாவை இருக்கக்கூடாது அல்லாஹ், இந்த கருமேகத்தின் மூலமா அல்லாஹ் அதாவது இருக்கக்கூடாதா, அல்லாஹ் வேதனை இருக்கக்கூடாதா, கருமேகம் வந்துவிட்டால் மழைதான் வந்து தீர வேண்டும் என்று ஏதாவது சட்டம் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கானா என்று கேட்டுவிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்ற சமுதாயத்தினர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள், ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள், அவர்களெல்லாம் அல்லாஹ்வால் வலியுறுத்தப்பட்ட நல்லொழுக்கங்களையும் நற்குணங்களையும் மீறும் பொழுது, அல்லாஹ்வால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அற்புதமான வழிகாட்டுதல்களை தன்னுடைய காலில் போட்டு மீந்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே கருமையத்தின் மூலமாக அவர்களுக்கு நெருப்பு மழையை அல்லாஹ் பொழிவிக்கவில்லையா? கவனிக்க வேண்டும் சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒழுக்க சிலர் அன்றைக்கல்ல இன்றைக்கல்ல கியாமத்தினாலே அப்படிப்பட்ட மனிதர் உருவாக முடியாது. பெருமானாருடைய ஒழுக்க சிலர் அன்னால தர்பியத் செய்யப்பட்ட உத்தம சஹாபாக்கள், பெருமானாருடைய பாசறையில நேரடியாக பயின்ற உத்தம சஹாபாக்கள், அவர்களை போன்ற ஒழுக்க சீலர்களும் இன்றைய உலகத்தில் யாரும் பிறந்ததில்லை, இனியல் பிறப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மதீனா நகரத்திலே, அந்த புனிதமான மதீனா நகரத்திலே, அங்கே கருமேகத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள் என்றால், நான் தான் எல்லாம் நல்லவங்களா இருக்கிறவே, தக்குவாவா இருக்கிறவே, நமக்கு எப்படி அல்லாஹ் அதாவது கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயமற்ற நிலையில் இருக்கவில்லை, அச்சமற்ற நிலையில் இருக்கவில்லை. மாறாக நம்மில் யாராவது ஒருவர் செய்யக்கூடிய தவறினால் அல்லாஹ் கோபப்பட்டு அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்கி விடாதோ, அல்லாஹ் இறங்கி விடுமோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினார்கள். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, எப்பொழுது அல்லாஹ் கற்றுத்தந்த நம்முடைய ஒழுக்கங்கள் மீறப்படுகின்றதோ, அல்லாஹ்வுடைய ஒழுக்கங்கள், அல்லாஹ் கற்றுத்தந்த அற்புதமான வழிகாட்டுதல்கள் மீறப்படுகின்றதோ, அங்கே நாம் அல்லாஹ்வுடைய அதாவுகள் உலகத்தில் இறங்குவதை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை உலகத்தில் இறங்குவதை பார்க்கலாம். இந்த கோபப்பார்வை அல்லாஹ் இறக்கவே இறக்காது என்றால், யார் தவறு செய்தாரோ அவரை தண்டிப்பதற்காக அல்லாஹ் இருக்க மாட்டான். யார் தவறு செய்கிறாரோ, யார் ஒழுக்க குறைவாக நடக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்கிறாரோ, அவர்களை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இருக்க மாட்டான். மாறாக சில நேரங்களிலே அவர்களை பயமுறுத்துவதற்காக, அச்சமுறுத்துவதற்காக, திருத்துவதற்காக, அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்காக வேறொரு இடத்திலே அல்லாஹ் தன்னுடைய கோபப்பார்வையை காட்டி இவர்களுக்கு அச்சமுட்டுவான். பார்த்தீர்களா, நீங்கள் இது போன்ற ஒழுக்கமற்ற வாழ்க்கையை மேற்கொண்டால், நீங்கள் இது போன்ற ஒழுக்க சீலர்களா இல்லை என்றால், நீங்கள் இது போன்ற அயோக்கியத்தனமான வாழ்க்கை வாழ்வீர்களானால், நீங்கள் இது போன்ற அல்லாஹ்வுடைய அச்சமற்ற வாழ்க்கை வாழ்வீர்களானால், நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கோபத்தை இறக்க தயக்க தயக்க தயங்க மாட்டான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நேரங்களில் உலகத்தில் ஆங்காங்கே சில தன்னுடைய கோபத்தை அவ்வப்போது காட்டுகின்றார். சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், திருமிதியில் ஹதீஸிலே 15 விஷயங்களை குறிப்பிட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 15 விஷயங்களை சொன்னார்கள்,
அந்த 15மே இஸ்லாத்தின ஒழுக்கத்திற்கு மாற்றமானவை, இஸ்லாத்தின ஒழுக்கத்திற்கு மாற்றமானவை, இஸ்லாத்தினுடைய நல்லொழுக்கத்திற்கு மாற்றமான 15 காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஏதாவது ஒன்று உலகத்தில் மிகைத்து விட்டால், அல்லாஹ் எப்படியெல்லாம் தன்னுடைய கோபப்பார்வையை காப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைப்படுத்துகின்றார்கள். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை, செல்வந்தர்களுக்கு மத்தியில் மட்டுமே அது பயன்படுமையானால், செல்வம் என்பது பணக்காசு ஏழைகளுக்கு அது தர்மமாக செல்லாமல், அது ஏழைகளுக்கு நல்ல வழியில் பயன்படாமல், செல்வம் என்பது செல்வந்தர்களுக்கு மத்தியிலே சுற்றி கொண்டு வருமையானால், இன்று நாம் பார்க்கிறோம் ஒரு பெரிய செல்வந்தார், ஒரு பெரிய பணக்காரர், அவர் தன்னுடைய ஒரே மகள் அல்லது ஒரே மகன் என்றால் அவர் யாரை திருமணம் முடிப்பார் என்றால் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ தன்னை போன்ற அந்தஸ்தில் உள்ள செல்வந்தரை தான் தேடுவார், தன்னை போன்ற அந்தஸ்தில் உள்ள செல்வந்தரை தான் தேடுவார். எவ்வளவு ஒழுக்கம் உள்ள பெண்ணாக இருந்தாலும், எவ்வளவு அழகான பெண்ணாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த நற்குணவதியாக இருந்தாலும், அவள் ஏழை என்றா இருப்பாளையானால் அந்த ஏழையை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து மார்க்கமே இல்லாவிட்டாலும், எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும், பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருந்தாலும், செல்வந்தனா என்ற ஒரே காரணத்தை தான் என்று பார்க்கின்றார்கள். ஏனென்றால் நம்முடைய செல்வம் அவர்களுக்கு செல்ல வேண்டும், அவர்களுக்கு செல்வம் நமக்கு வர வேண்டும், செல்வம் நமக்கு மத்தியிலே செல்வந்தர்களுக்கு மத்தியிலேயே செல்வம் சுழன்று வர வேண்டும் என்று. இன்னும் சில பேர் கொடுமை என்னவென்றால், வெளியிலே கூட செல்வதில்லை, அந்த சொந்த மண்டலம் என்பது அந்நியர்களுக்கு செல்ல செல்வதில்லை, சொந்தக்காரர்களுக்கு மத்தியிலேயே செல்வந்த செல்வம் தன்னுடைய சொந்தத்துக்குள்ளே சுற்றி வர வேண்டும் என்பதற்காக சொந்தக்காரர்களுக்குள்ளேயே திருமண முறையை சுற்றி சுற்றி வரக்கூடிய நிலைமை எல்லாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் சகோதரர்களே, செல்வம் என்பது எந்த காலத்தில் நம்மோட அல்ல, நம்முடைய 4 தலைமுறை 5 தலைமுறை அழித்து கூட நம்முடைய குடும்பத்தை விட்டு செல்வம் வெளியே சென்று விடக் கூடாது என்ற அந்த பேராசையினால், அந்த கஞ்சத்தனத்தினால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கும் விதமாக சொல்கின்றார்கள், செல்வம் என்பது செல்வந்தர்களுக்கு மத்தியிலே சுற்றி சுற்றி வருமையானால், ஒரு அமானத்து மகனமா, பொது சொத்து என்பது, பொது பணம் என்பது, அமானத்து பணம் என்பது, அமானத பணம் என்பது கனிமத்து பொருளாக பாவிக்கப்படும் என்றால், அமானத்து பொருளை கனிமத்து பொருளாக பாவிக்கப்படும் என்றால், அப்படின்னா என்ன, ஒரு அமானிய பொருள் இருக்க, கனிமத்து பொருள் சட்டம் என்னவென்றால் பொதுவாக எல்லாருக்கும் பொதுவானது அது. கனிமத்து பொருள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுக்க முழுக்க ஹலாலான பொருள், அது எல்லாருக்கும் பொதுவான பொருள், எல்லோரும் அதை பயன்படுத்தலாம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அமானித பொருள் என்பது ஒரு தரத்தில் கொடுக்கப்பட்ட அமானித பொருளை அவர் எப்படி பயன்படுத்துவார் என்றால், அதை கனிமத்து பொருளாக பயன்படுத்தி தனக்கும் சொந்தமான பொருளாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார். அது பொது சொத்துக்கள் சூறையாடப்படும், சுருக்கமாக சொல்லுதா இருந்தால் பொது சொத்துக்கள் சூறையாடப்படும், அது பொது காசாச்சே, பள்ளிவாசல் காசாச்சே, அல்லது நிர்வாகத்திலே காசாச்சே, அல்லது எல்லாருக்கும் பொதுவான பைத்துல் மலாச்சே, அதை நம்ம கையாடல் செய்கிறோமே என்ற அச்ச உணர்வோ குற்ற உணர்வோ அறவே இன்றி முழுக்க முழுக்க பொது சொத்துக்கள் கையாடப்படுமேனால், ஜகாத்து மகரமா, ஜகாத்தை எப்படி நினைப்பார்கள் என்றால், கடனை கொடுப்பதை போன்று நினைத்துக் கொண்டு கொடுப்பார்கள், கடனை போன்று அல்லது ஃபைனை போன்று பனிஷ்மெண்டாக நினைத்துக்கொண்டு, உதாரணம் ரோட்ல போயிட்டு ஒன் வேல போயிட்டா ஒரு போலீஸ்காரன் மடிக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் ஃபைன் போட்டா இப்படி சந்தோஷமா அந்த ஃபைன் அடைப்பான், திட்டிக்கிட்டே அந்த ஃபைனை கொடுப்பான், மன எரிச்சலோடு கொடுப்பான், வெறுப்போடு கொடுப்பான். அது போன்று ஜக்காத்தை ஃபைனாக கருதுவார்கள், மன மொஹப்பத்தோடு சந்தோஷத்தோடு கொடுக்க மாட்டார்கள், ஜக்காத்தை ஃபைனாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானா சல்லல்லாஹு அடுத்தா சொல்லுவார்கள், ஒத்து எல்லுமில்ல ஹைரத்தீன், கல்வி கற்பவர்களின் சிந்தனை நல்ல எண்ணமாக இருக்காது, கல்வி கற்பவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்காது, அது மதரசாவில் பயிலக்கூடிய மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்திலே பயிலக்கூடிய இது போன்ற உலகியல் ரீதியான கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த கல்வி, உலக கல்வி மார்க்க கல்வி என்றால் சொல்வது இப்போது பிரித்து வைத்திருக்கிறோமோ இந்த கல்வியை சொல்கின்றேன், இப்படிப்பட்ட எந்த கல்வியை பயிலக்கூடியவர்களுக்கும் மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. மாறாக எந்த கல்வியை பயின்றால் எவ்வளவு சம்பாதிக்கலாம், பிகாம் படித்தால் லாபம் அதிகமா, பிஏ படித்தால் லாபம் அதிகமா, டாக்டர் படித்த லாபம் அதிகமா, வக்கீலுக்கு படித்த லாபம் அதிகமா, எதில் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று அந்த சம்பாத்தியம் மட்டுமே நோக்கமாக இருக்கும். அதே போன்று மதரசாவில் பயிலக்கூடியவர்களுக்கும் அது மட்டுமே குறிக்கோளாக இருக்கும். இந்த நிலை ஏற்பட்டு விடுமேனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஜுல் இம்ராத்தஹு, ஒவ்வொரு வீட்டிலும் ஆண் மான் தன்னுடைய மனைவிக்கு அடிமைப்பட்டு கிடப்பானேனால், தன்னுடைய மனைவி சொல்வதெல்லாம் கேட்டு நடப்பானேனால், அக்கா உம்மாஹு, தன்னுடைய பெற்றோரை கேவலப்படுத்துவானேனால், தன்னுடைய பெற்றோரை மதிக்கவில்லை என்றால், தன்னுடைய பெற்றோரை காட்டிலும் தன்னுடைய தந்தையை காட்டிலும் தன்னுடைய நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால், தந்தை சொல்வதை ஓரம் கட்டி விடுவான், புறந்தள்ளி விடுவான், தன்னுடைய நண்பன் சொல்வதை முக்கியத்துவம் கொடுப்பான், தன் நண்பன் தனக்கு நெருக்கமானவனாக தெரிவான், தன்னுடைய தந்தை தனக்கு பகைவனாக தெரிவான், ஆகவே தந்தையை காட்டிலும் தன்னுடைய நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால், இன்னைக்கு பாக்குறங்க இந்த முசீபத்து பிடிச்ச காதல் என்ற பெயரிலே அது ஆண் மகனாக இருந்தாலும் சரி பெண் மகளாக இருந்தாலும் சரி, காதல் என்ற பெயரிலே அந்த காமம், காதல் என்ற அந்த காமம் கண்ணை மறைத்து பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, தன்னை பெற்ற தாயா இருந்தாலும் சரி, தன்னை பெற்றெடுத்த தந்தையா இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் புறக்கணித்து விட்டு எவனோ ஒரு நண்பனாக பழகியவன் அவன் மட்டுமே தனக்கு பெரிதாக நினைக்கக்கூடிய அவள் நிலையை இந்த முசீபத்து பிடிச்ச காதல் மூலமாகவும் காமம் மூலமாக என்று பார்க்கிறோம். இதைத்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமீப காலமாக சில காலமாக பழகிய நட்பு என்பது தன்னை பெற்றெடுத்த தாயை தந்தையோடு அவனுக்கு பெரிதாக தெரியும். இது இத்தகைய நிலை ஏற்படும் ஏனால் உதாரணத்தில் அஸ்வாது ஃபில் மசாஜிதி, பள்ளி வாசல்கள் என்பது இபாதத்துடைய இடங்களாக மாறுவதற்கு மறைவாக அது கூச்சல் குழப்பங்களின் இடமாக மாறிவிடும். பள்ளி வாசல்கள் அமைதியாக இருப்பதற்கு பதிலாக கூச்சல்களும் குழப்பங்களும் சண்டை சச்சரவும் ஏற்பட ஆரம்பித்து விடும். பார்க்கின்றோம் எத்தனையோ பள்ளிகளிலே, எத்தனையோ பள்ளி வாசல்களே சின்ன சின்ன விஷயங்களுக்காக, மசாயல் விஷயங்களுக்காக, விரலை ஆட்டுவதா தொப்பி போடுவதா வேண்டாமா என்ற சின்ன சின்ன மசாயல் விஷயங்களுக்காக பள்ளி வாசல்ல கூச்சல் குழப்பம் அடிதடி சண்டை நடப்பதெல்லாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விடுமேனால் வசாதல் கபீல தஃபாசிகுஹும், ஒரு சமுதாயத்தின் தலைவராக யார் வருவான் என்றால் அந்த சமுதாயத்திலே பெரிய பாவி யாரோ அவன் அந்த சமுதாயத்தின் தலைவராக வருவான். சமுதாயத்தின் தலைவர் யாராக வருவார் என்றால் அந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய பாவி யாரோ அந்த பாவி அந்த சமுதாயத்தின் தலைவராக வருவான். சமுதாயத்தில் உள்ள கேடுகட்டவர்கள் எல்லாம், சமுதாயத்தில் உள்ள இழிப்பிறவிகள் எல்லாம், பெரும் பெரும் பாவிகள் எல்லாம் சமுதாயத்தின் கண்ணியமானங்களாக கருதப்படுவார்கள். உக்ரிமர் ரஜுல் மகாபத ஷர்ரிஹி, ஒரு மனிதனுடைய சர்ரை பயந்து அவனால் தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து ஒரு மனிதன் கண்ணியப்படுத்தப்படுவான். ஒருத்தர் கண்ணியம் கொடுப்பாங்க, எதுக்கு? நல்ல மனுஷன், சமுதாயத்தில் நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன், ஒரு தகுவாதாரி, ஒரு சீமா என்பதற்காக அல்ல, இவரை கண்ணியப்படுத்தாவிட்டால் இவரால் நமக்கு தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சு அவரை கண்ணியப்படுத்தப்படும். இவர் காலில் விழவில்லை என்றால் நம்மை அமைச்சர் பதவியில் நீக்கி விடுவாரோ என்பதற்காக காலில் விழுவார்கள். இவர் வரும்போது நாம் எழுந்திருக்கவில்லை என்றால் நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து விடுவாரோ, ரவுடிகளை அடியாட்களை ஏறி விடுவாரோ என்பதற்காக வரி வரும்போது அவருக்கு எழுந்து நிற்கப்படும். ஒருவருடைய தீங்குக்கு பயந்து கண்ணியப்படுத்தப்படுவார் சமுதாயத்திலே. இத்தகைய நிலை ஏற்படும் ஏனால் நடனக்காரிகளும் ஆபாச பெண்களும் பூமியிலே பரவி விடுவார்கள். ஏனால் நடனக்காரிகளும் ஆபாச பெண்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, இன்றைய காலத்தில் சொல்றதா இருந்தால் சினிமா நடிகைகளை எடுத்துக்கொள்ளலாம், தன்னுடைய ஒரு வியாபார ஸ்தாபனமாக இருந்தால் கூட, ஒரு கடையை திறப்பதாக இருந்தால் கூட, முதல்ல காலையில யாருக்கு தெரியாம அஜித் மாரை பத்து பேரை கூப்பிட்டு மூலத ஓதி சலாத்து நாளை அனுப்பி ஓதி அவன் கையை அஞ்சு பத்தியை கொடுத்து அஜித் மாரை துரத்தி விட்டுட்டு அப்புறம் 10 மணிக்கு இரண்டாவது திறப்பு விழா எதற்காக வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகை கூப்பிட்டு வைத்து பார்க்கின்றோம். எத்தனையோ வியாபார ஸ்தாபனங்களை பார்க்கின்றோம். வரக்கத்துக்காக அஜித் கூப்பிட்டு காலையில் ஒரு மூலத ஓதிடுறது, இல்ல சலாத்து நாளையா ஓதிடுறது, அதுக்கப்புறம் அஞ்சு பத்து காலையில் கொடுத்து அவன் அனுப்பிடுறது, அதுக்கப்புறம் காலையில 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல அதைத்தான் விளம்பரப்படுத்தப்படும். இது அஜித் மாரி விளம்பரப்படுத்தப்பட வேண்டது. இவங்க வந்தா யார் கடைக்கு வரப்போறா? இந்த மிஸ்கின்கள் வந்தா அதனால இவங்க அனுப்பி விட்டுட்டு பெரிய விளம்பரமாக வேண்டியதற்காக பெரிய பெரிய சினிமா நடிகைகளையும் சினிமா ஆக்டர்களையும் சினிமா கவிதை ஆசிரியர்களையும் பாடலாசிரியர்களையும் இசையமைப்பாளர்களை கூப்பிட்டு தன்னுடைய கடையை திறந்து வைக்கக்கூடிய அவலநிலையை பார்க்கின்றோம். இதைத்தான் பெருமானா சொல்லலாம் என்றார்கள், நடனக்காரிகளும் சினிமா நடிகைகளும் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுவார்கள். அவர்கள் புறந்தள்ளப்பட மாட்டார்கள், அவர்கள் அசிங்கமானவர்கள் ஒதுக்கப்பட மாட்டார்கள். இத்தகைய பெண்கள் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படுவார்கள். சாராயம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்து விடும். பெருக்கெடுத்து ஓட என்றால் அரசாங்கமே ஏற்று நடத்துவதை ரசூலுல்லாஹி சொல்லவில்லை இங்கே. அரசாங்கமே ஏற்று நடத்தும், அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் அதற்கான சாராய கடைக்கு வேலை அனுப்பும் என்று பெருமானா சொல்லலாம் சொல்லவில்லை. முஸ்லீம்களே சாராயத்தை ஹலாலாக்கி விடுவார்கள், சாராயத்தை ஹலாலாக்கி விடுவார்கள். சவாலை பார்க்கின்றோம் என்று நம்முடைய சமுதாயத்திலே இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் நான் குறிப்பிட சொல்வது இளைஞர்களை மட்டுமல்ல, தாடி நரைத்த, மீசை நரைத்த, முடி நரைத்த எத்தனையோ வயோதிகளிலும் சாராயத்தில் மூழ்கி கிடக்கூடிய அவலநிலையை பார்க்கின்றோம். அரசாங்கமே பார் நடத்தினால் பார்ல உட்கார்ந்து குடிக்கிறது, அரசாங்கம் பார முடிச்சு மூடிட்டா ரோட்டில் நின்றாவது குடிப்போம் என்று ரோட்டில் நின்று குடிக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்களை பார்க்கின்றோம். யாராவது தனக்கு தெரிஞ்சவர் தாடி வச்சது தொப்பி போட்டு வந்துட்டா, அல்லது யாராவது அஜித் அந்த பக்கமா வந்துட்டா அப்படியே மறைச்சு கொண்டு குடிக்கிற நிலைமையை பார்க்கின்றோம். ஏன் அல்லாஹ்வுடைய பயம் எங்க போச்சு? இந்த சாராயம் குடிக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ்வுடைய பயம் எங்க போச்சு? சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவத்திற்கும் தண்டனை நிர்ணயித்தார்கள். விபச்சாரம் செய்தால் 100 கசையடி, அவதூறு சொன்னால் 80 கசையடி, திருமணம் முடித்து விட்டு விபச்சாரம் செய்தால் கல்லை எடுத்துக் கொள்வது, திருநாள் கையை வெட்டுவது என்று எல்லா பாவத்திற்கும் தண்டனை நிர்ணயித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா பாவத்திற்கும் தண்டனை இதுதான் என்று நிர்ணயம் செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாராயத்திற்கு மட்டும் தண்டனை நிர்ணயம் செய்யவில்லை, அல்லாஹ்வும் நிர்ணயம் செய்யவில்லை. சாராயம் குடித்தால் இதுதான் தண்டனை என்று அல்லாஹ் நிர்ணயிக்கவில்லை, அல்லாஹ் ரசூல் நிர்ணயிக்கவில்லை. ஆனால் என்ன ஆகிவிட்டது என்றால் சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் தண்டனை யாரிடத்தில் ஒப்படைத்து விட்டார் என்றால் அந்த நேரத்தில் இஸ்லாமிய நீதிபதி யாரோ, ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் யார் நீதிபதியோ அவர் தீர்மானித்துக் கொள்ளட்டும் அந்த சாராயம் குடித்தவனுக்கு என்ன தண்டனை என்று. அந்த உரிமையை அந்த நீதிபதி கொடுத்து விட்டார்கள். அந்த நீதிபதி சாராயம் குடித்த ஒருவனுக்கு மரண தண்டனை என்று நிர்ணயித்தால் கூட ஷரியத்தில் அதுவும் அனுமதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பாவத்தையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைக்கத்தான் சொல்லியிருக்கிறான். உலகத்துல அல்லாஹ் மறைச்சுதான் வச்சிருக்கிறான். சத்தார் அய்யூப், அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் ஒரு முக்கியமான நாமம் சத்தார் என்பது. சத்தார் என்றால் பாவங்களை மறைக்கக்கூடியவன். நம்முடைய எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து மறைத்து வச்சிருக்கின்றான். என்னுடைய பாவத்தை மறைத்து வச்சிருக்கான், உங்களை பாவத்தையும் அல்லாஹ் மறைத்து வச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிற சகோதரர்களே, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால் யாரும் யாரையும் மதிக்க மாட்டோம். என்னுடைய பாவங்கள் உங்களுக்கு தெரிந்து விட்டால் நான் இங்கிருந்து பேச முடியுமா? என்னுடைய பேச்சை நீங்க மதிப்பீர்களா? உங்களுடைய பாவம் எனக்கு தெரிந்து விட்டால் உங்களை நான் மதிப்பேனா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மறைத்து வைத்திருக்கின்றான். உலகத்தில் யாரும் யாரும் கேவலப்பட்டு விடக்கூடாது என்பதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அய்யபாஹு, எவன் ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய பாவத்தை ஒரு தவறை மறைக்கிறானோ அவனுடைய தவறுகளை அல்லாஹ் மறைப்பான் கியாமத் நாளிலே. முடிந்தவரை உங்கள் சகோதரனுடைய பாவங்களை மறையுங்கள், கேவலப்படுத்தி விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்திலே ஹஜ் நேரத்திலே கடைசி உபதேசத்தை போல் சொன்னார்கள், இன்று இந்த நாள் புனிதமானதை போன்று, இந்த நேரம் புனிதமானதை போன்று, இந்த இடம் புனிதமானதை போன்று, இந்த மாதம் புனிதமானதை போன்று, ஒவ்வொரு மூமினுடைய ரத்தமும் மானமும் புனிதமானது என்று பெருமானார் பிரகடனம் செய்தார்கள். ஒவ்வொரு மூமின் ரத்தமும் மானமும் புனிதமானது. ஒரு மூமின் ரத்தத்தை ஓட்டக்கூடாது, ஒரு மூமியுடைய மானத்தை வாங்கக்கூடாது என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு மூமியுடைய மானத்திற்கும் மூமியுடைய கௌரவத்திற்கும் இஸ்லாம் முக்கியத்துவம் வழங்குகிறது. ஆனால் சாராயம் குடித்தவனுக்கு பெருமானா சல்லல்லாஹு என்ன தெரியுமா தண்டனை கொடுத்தார்கள்? சாராயம் குடித்தவனுக்கு பெருமானா சல்லல்லாஹு ரோட்டிலே விட்டு செருப்பால் அடிகின்றார்கள். அவரை பெருமானாவுடைய காலத்தில் சாராயம் குடித்த ஒரு மனிதனை ரோட்டிலே விட்டு செருப்பால் அடிகள் கேவலப்படுத்துங்கள், அவனை மானபங்கப்படுத்துங்கள். ஏன்? ஒருவன் விபச்சாரம் செய்தால் இச்சையினால் விபச்சாரம் செய்து விட்டான், அவன் நினைத்தவன் தவறை மறைத்து விடலாம். ஒரு திருநாள் ஏதோ தேவைக்கான திருநாள் நினைத்தால் தவறை மறைத்து விடலாம். ஆனால் சாராயம் குடித்தவன் தானே மறைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட மறைக்க முடியாது. எவ்வளவு கண்ணியமான மனிதனாக இருப்பான், கண்ணியமான ஆளாக இருப்பான், ஆனால் சாராயம் குடித்து ரோட்டிலே உருள்வதை பார்க்கலாம், சாக்கடையில் கிடந்து உருள்வதை பார்க்கலாம். எப்பொழுது தன்னுடைய கண்ணியத்தை தானே ஏற்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ, தன்னுடைய மானத்தை தானே கேவலப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ, பிறகு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் அவனை பற்றி என்ன கவலை? வாமானத்தை பத்தி நீயே கவலைப்படல, இனி அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கும் கவலைப்படணுமா என்றுதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாராயம் குடித்தவனை செருப்பால் அடித்து நிற்க வைத்து அடித்தார்கள். சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் மானத்திற்கும் ஈமானுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பான். ஈமானுக்கு அடுத்தபடியா மானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். ஆனால் அந்த மானத்தையே கெடுக்கக்கூடிய காரியம் தான் சாராயம் குடிப்பது என்பது. ஆனால் அந்த சாராயம் என்று நமக்கு மத்தியில் எப்படி பெருகிவிட்டது என்றால், பார்களிலும் கடைகளிலும் ரோடுகளிலும் நின்று குடிக்கக்கூடிய அவள் நிலையை பார்க்கின்றோம். சகோதரர்களே, இத்தகைய ஒழுக்கக்கேடு நமக்கு மத்தியில் நினைந்து விட்டால், இத்தகைய அசிங்கங்கள் நிறைந்து விட்டால், பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈரானிலே ஏற்படுத்தியதை போன்று பூகம்பத்தை சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சிந்திக்க வேண்டாம் சகோதரர்களே. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரிபத்தில் ஹுமூரு, சாராயம் என்பது மக்களுக்கு மத்தியிலே பொதுவான பானமாக மாறிவிடும். வலான ஆகிற ஹாதிகள் உம்மத்தை அவ்வளஹா, இந்த சமுதாயத்தின் பின்னோர்கள் தங்களுடைய முன்னோர்களை திட்டுவார்கள், பின்னோர்கள் தங்களுடைய முன்னோர்களை திட்டுவார்கள். பார்க்கின்றோம் இளைஞர்கள் தங்களுடைய பெற்றோர்களை திட்டுவதை, தங்களுடைய மூதாதையரை திட்டுவதை, எங்க அப்பா எனக்கு என்ன சேர்த்து வச்சு செத்து போனா, தன்னுடைய பாட்டை எனக்கு என்னத்தை சேர்த்து வச்சான் என்று தன்னுடைய முன்னோர்களை திட்டக்கூடிய அவள் நிலையை பார்க்கின்றோம். பெருமானா சல்லல்லா சொல்கிறார்கள், இத்தகைய காரியங்கள் நடந்தால், சுல்லாய் சல்லா சொல்றாங்க, மேற்கொண்ட இந்த 15 காரியங்கள் நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பூமியிலே தண்ணீரே இல்லாத, குளுமையே இல்லாத நெருப்பு வீசக்கூடிய அனல் காற்றை நீங்கள் எதிர்பாருங்கள். நெருப்புடன் கூடிய அனல் காற்றை, நெருப்பு காற்றை எதிர்பாருங்கள். சகோதரர்களை இன்று பார்க்கின்றோம், இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனை என்று. 5 வருடத்திற்கு முன்னால் இந்த நிலைமை இப்ப இல்லை உலகத்தில், ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணீர் இருப்புகள் இப்ப இல்லை. எங்க பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை, தண்ணி நம்ம மெட்ராஸ் மட்டும் தான் தண்ணி பிரச்சனை என்று இல்லை. அதனால தண்ணீருடைய அளவை எடுத்து பார்ப்போம்னால் உலகம் முழுவதிலுமே தண்ணீர் குறைந்து கொண்டே வருகிறது. தண்ணீரின் அளவு, நீர் மட்டத்தின் அளவு, பூமியில் உள்ள நிலத்தடி நீர் மட்டத்தின் அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது உலகளாவிய அளவில். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கண்ட அந்த 15 பாவங்கள் பூமியில நிகழ ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரற்ற காற்றை வீச ஆரம்பித்து விடுவான். தண்ணீர் இல்லாத காற்றை வீச ஆரம்பித்து விடும், அனல் காற்றுகள் வீச ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, பூமியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டு விடும். இந்த 15 பாவங்கள் நடந்து விட்டால் பூமியிலே நிலநடுக்கம் ஆரம்பித்து விடும். ஹசஃபம் மசஹா, அது மட்டுமல்ல, பூமியிலே அப்படியே உயிரோடு புதையக்கூடிய நிலைமை ஏற்பட்டு பூமி அப்படியே வெடிக்கும், வெடித்து அப்படியே பூமிக்குள் சென்று விடுவார்கள் மனிதர்கள். நிலநடுக்கம் என்பது பூமி நடுங்கி கட்டடங்கள் இடிந்து அந்த இடுபாடுகளில் சிக்கி சாவது என்பது வேறு. ஹசப் என்பது
பூமி அப்படியே பிளந்து மனிதர்கள் மக்கள் ஜீவராசிகள் உயிரினங்கள் கட்டடங்கள் மலைகள் அத்தனை அப்படியே பூமிக்குள் விழுங்கி விடுவது, இதற்கு ஹசப் என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிவிரைவில் இதையும் எதிர்ப்பார்கள் என்கிறார்கள். அடுத்து மசஹா, மனிதர்களை உருமாற செய்யக்கூடிய பாவத்தையும் எதிர்பாருங்கள், தண்டனையும் எதிர்பாருங்கள். முன் சென்ற சமுதாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினானோ அதுபோன்று உங்கள் சமுதாயத்தையும் அல்லாஹ் மாற்றுவதற்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. நீங்கள் பாவங்கள் மிகைத்து விட்டால் அதையும் எதிர்பாருங்கள். வாயாத்தின் ததாபாக நிதாமின் கிதா புத்தி அசில்குஹு. அது மட்டுமல்ல, இந்த தண்டனைகள் எல்லாம், இந்த தண்டனைகள் எந்த தண்டனை, அனல் காற்று, பூகம்பம், பூமி பிளந்து அப்படியே பூமி விழுந்து விடுவது, அது மட்டுமல்ல கடைசியாக உருமாற்றம் செய்வது, இந்த அதாபுகள் எல்லாம் வரிசை கிரமமாக நீங்கள் எதிர்பாருங்கள். ஒவ்வொன்றாக நடக்கும், ஒவ்வொன்றாக நடக்கும். சகோதரர்களே, இன்று அனல் காற்றுகளும் பூகம்பங்களும் ஆங்காங்கே நிகழ ஆரம்பித்து விட்டன. அடுத்து பூமி விழுங்குவதும் உருமாற்றங்களும் மனிதர்களுடைய உருவங்கள் மாறிவிடுவதும் அல்லாஹ் நாடினால் ஏற்படுத்துவதற்கு ரொம்ப தூரம் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையை ஏற்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான தீன் இஸ்லாத்தை ஏற்று புனிதமான ஒழுக்கங்களை ஏற்று ஒழுக்க வாழ்வை மேற்கொள்வோம். இப்படிப்பட்ட அசிங்கமான வாழ்க்கையில விட்டு விடுவோம், விட்டொழிப்போம். ஏனென்றால் நான் சாராயம் குடிக்கக்கூடிய அன்பர்களை கேட்பேன், தயவு செய்து, இங்கு பல பேர் இருக்கலாம், ஜும்மா தொழ வர்றவங்க எல்லாருமே புனிதமான என்று சொல்ல தயாரா இல்லை. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நண்பர் ஒருவர் சொன்னார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக, ஹசரத், ஒரு ஆள் ஒருத்தர் நான் ஜும்மால பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் உங்க எதிரிலேயே உட்காந்துருப்பாரு, பயான்ல தஃப்ஸீர்ல பார்த்தா முதல் நாளா அவர் தான் இருப்பாரு, வாராந்திர தஃப்ஸீர்ல ரெகுலரா பாக்குறேன், ஆனா அன்னைக்கு என் கடைக்கு பக்கத்து கடையில வந்து சாராயம் வாங்கிட்டு இருக்கிறாரு. எங்கே சொல்லி அழுவது, யார் இடத்துல சொல்லி அழுவது, சாராயம் வாங்கி அங்கே நின்று குடிக்கிறாரு என் கடைக்கு பக்கத்து கடையில. சகோதரர், எதற்காக சொல்கிறேன் என்றால், ஷைத்தான் யாரை எந்த நேரத்தில் எப்படி வழிகெடுப்பான் நம்மால் சொல்ல முடியாது. ஐந்து வேளை தொழுகையாலே கரெக்டா பயானு கேட்கிறவங்க, பயானுக்கு வர்றவங்க, ஜும்மாக்கு வர்றவங்க, இவர்களுடைய நிலைமை இப்படி என்றால், அறவே தொழுகை இல்லாமல், மார்க்க பற்று இல்லாமல், இஸ்லாத்துக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி என்ன சொல்வது. சகோதரர்களே, சாராயம் குடிக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சாராயத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு துண்டு பன்றி இறைச்சியை கொடுத்தால் சாப்பிடுவார்களா? சாராயம் குடி சைட் டிஷ்ஷா நல்ல காரமா போட்டு ஒரு துண்டு பன்றி இறைச்சி சாப்பிடுங்க சாப்பிடுவாங்களா? சி, அதை சாப்பிடுவானா மனுஷன்? சகோதரர்களே, எந்த பன்றி இறைச்சியை, அந்த பன்றி இறைச்சியை எந்த ரப்பல் ஆலமீன் ஹராமாக்கினாரோ அதே ரப்பல் ஆலமீன் சாராயத்தை ஹராமாக்கினான். எந்த வசனத்தில் அல்லாஹ் பன்றி இறைச்சி பத்தி ஹராம் என்று குறிப்பிடுகிறானோ அதே வசனத்தில் தானே அல்லாஹ் சாராயத்தை ஹராம் என்று சொல்கின்றான். பன்றி இறைச்சியை வெறுக்கக்கூடிய நாம் சாராயத்தை மட்டும் விருப்பப்பட்டால் நாமும் யூதர்களை போன்றுதானே, நாமும் யூதர்களை போன்றுதானே? அப்போ உங்களுக்கு சாதகமானதை ஏற்றுக்கொண்டு பாதகமானதை விட்டு விடுகின்றீர்களா? உங்களுக்கு பிடித்தமானதை மட்டும், அது ஹராமா இருந்தாலும் ஹலாலா இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு பிடிக்கிறது என்று ஏற்றுக்கொள்வது, பிடிக்காவிட்டால் விட்டு தள்ளுவதா? அன்பு சகோதரர்களே, இந்த நிலையிலிருந்து மாறுவோம். அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட ஹராம்களை முற்றிலுமாக ஒழிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லா மக்களுக்கும் திருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. இதற்கு முன்னால் தவறு செய்துவிட்ட மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இனி வரக்கூடிய வாழ்க்கையை தௌபா செய்து பூரணமான இஸ்லாமிய ஒழுக்கங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.